அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 22 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக திமுக கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக பல்வேறு கட்சிகளின் நிலைப்பாடுகள்.
இந்த கட்சிகள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கின்றன, எங்களிடம் சேர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய யோகியதையும் அடிப்படை தகுதியும் இருக்கிறது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மர்மமான முறையில் நேற்றிரவு உயிரிழந்த நிலையில் குற்றத்தை மறைக்க முயல்வதாக ஆசிரியர் தரப்பு குற்றச்சாட்டு.
குற்றம் செய்தது ஒரு தவறு இருக்க குற்றத்தை மறைக்க முற்பட்டது அடுத்த தவறாக இது இடம்பெற்றிருக்கின்றது. இது ஏனைய இடங்களில் இடம்பெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட முடியாதது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
6வது நாளாக மொசூல் நகரத்தை மீட்க ஈராக் அரசப்படைகள் சண்டையிட்டு வரும் நிலையில் மொசூல் நகரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தாக்குதல் நடவடிக்கை மிக தீவிரமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரகோஷ் நகரத்தில் ஈராக் அரசு தனது தேசிய கொடியை ஏற்றியுள்ளது. ஆனால் தற்போதும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஜிகாதிகளிடம் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. ஐஎஸ்க்கு தொடர்பான ஒரு வலைதளத்தில் ஐஎஸ் ஈராக் அரசு படையின் தாக்குதலை முறியடித்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சோமாலிய கடற்கொள்ளையரால் சுமார் 5 ஆண்டுகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த 26 மாலுமிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச பிணை கைதிகள் தொடர்பாக பேரம் பேசுபவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 2000ஆம் ஆண்டுகளின் பாதியிலிருந்து சோமாலிய கடற்கொள்ளையரால் பிடித்து வைக்கப்பட்ட 100 கணக்கானோரில் இவர்கள் கடைசியானவர்கள் என்று நம்பப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சிசல்ஸுக்கு தெற்கில் உள்ள கடற்பரப்பில் இவர்களுடைய FV Naga 3 என்ற கப்பல் கடத்தப்பட்டது. இந்த கப்பல் மூழ்குவது வரை அதுவும் அதிலிருந்த ஊழியர்களும் சோமாலிய கடல் எல்லைக்கு அப்பால் வைக்கப்பட்டிருந்தனர்.
ஏமனில் 3 நாள் போர் நிறுத்தம் சனிக்கிழமை காலாவதியாகும் நிலை உள்ளதால் அதை நீட்டிக்க ஐக்கிய நாடுகள் சபை முயற்சி செய்து வருகிறது. சில முனைகளில் சண்டைகள் நடந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் பெரிய அளவில் நீட்டித்துக் கொண்டுதான் உள்ளது என்று ஐநாவின் சிறப்பு தூதர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஏமனின் ஐநாவின் மனிதநேய உதவிக்கான ஒருங்கிணைப்பாளர் ஜேமி மெக் கோல்ரிக் மக்கள் போர் நிறுத்த இடைவெளியை விரும்புவதாக தெரிவித்துள்ளார்.
It's not a great deal of time, to be honest with you, to do anything really big.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் போது பல டன் கணக்கான உணவு மற்றும் மருந்துகள் அளிக்கப்பட்டது என்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் அவை அளிக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
எவரஸ்ட் மலையின் சிகரத்தை அடைந்த முதல் சாதனை பெண்மணியான ஜப்பானின் ஜுன்கோ தாபே தன்னுடைய 77வது வயதில் இறந்துள்ளார். புற்றுநோயால் அவதியுற்ற அவர் வியாழக்கிழமை இறந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். எட்மண்ட் கில்லரியும் டென்சிங் நேர்கையும் உலகிலேயே மிக உயரமான மலை சிகரத்தை சென்றடைந்த முதல் ஆண்கள் என்ற சாதனை பதிவுக்கு 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1975ஆம் ஆண்டு ஜுன்கோ தாபே எவரஸ்ட் சிகரத்தை அடைந்தார். அவர் ஏறிய பிற முக்கிய மலை சிகரங்களில் ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சராவும் அண்டார்டிகாவில் உள்ள வின்சன் மசிப்பும் அடங்குகின்றன.
பல வழக்குகளை எதிர்கொண்டு வந்த எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கு முதல் இறுதி தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் 2013 அதிபர் மாளிகைக்கு வெளியே தீவிரமான மோதலில் ஈடுபட்ட காரணத்திற்காக பதவி பறிக்கப்பட்ட இஸ்லாமியவாத தலைவரான மோர்சிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. 2013 நீதித்துறை பரிசீலனைக்கு அப்பாற்பட்டு தனது தீர்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க மோர்சி எடுத்த முடிவுகள் காரணமாக பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தன. போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளை எகிப்து ராணுவம்
வெள்ளிக்கிழமையன்று அதிக பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் ஒன்று தடம் புரண்டதில் இதுவரை 70க்கும் மேலானோர் பலியாகியுள்ளதாகவும் சுமார் 600 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கேமரூன் அரசு தெரிவித்திருக்கிறது. இடிபாடுகளுக்கு இடையில் சிக்குண்டோரை மீட்கும் முயற்சிகளுக்கு கனமழை இடையூறாக இருப்பதாக கூறப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை தமிழக ஆளுநர் இன்று நேரில் பார்த்திருக்கிறார். அது குறித்து முரளிதரன்.
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார். இதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் தேறி வருவது குறித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு ஆளுநர் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 11:30 மருத்துவமனைக்கு சென்ற ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சுமார் 20 நிமிடங்கள் அங்கிருந்தார். அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் குறித்தும் ஆளுநருக்கு எடுத்துரைத்தார். முதலமைச்சர் சிகிச்சை பெறும் பிரிவுக்கு சென்று ஆளுநர் பார்த்ததாகவும் முதல்வரின் உடல்நலம் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டிருப்பதாகவும் தகவல்களை அவர் பரிமாறுவதாகவும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவை தமிழக ஆளுநர் மருத்துவமனையில் சென்று பார்ப்பது இது இரண்டாவது முறையாகும். இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியன்று மாலையில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த ஆளுநர் முதல்வரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதற்கிடையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தியை பரப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டுமென ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 50க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதையும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் ஆம்னஸ்டி சுட்டிக்காட்டியுள்ளது. முதல்வர் குறித்த துல்லியமான தகவல்களை சரியான நேரத்தில் அளிப்பதன் மூலமே வதந்திகளை நிறுத்த முடியும் எனவும் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதன் மூலம் அதை செய்ய முடியாது எனவும் ஆம்னஸ்டி வலியுறுத்தியுள்ளது.
முரளிதரன், காவிரி பிரச்சினை தொடர்பாக திமுக சார்பில் வரும் 25ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள முரண்பாடுகள் தொடர்பான செய்திகளை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிப்பதற்காக அக்டோபர் 25ஆம் தேதியன்று சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. அதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி ஊடகங்களிடம் தெரிவித்தார்.
அனைத்து கட்சி கூட்டமும் அனைத்து விவசாய சங்கள் கூட்டத்தையும் வருகின்ற 25ஆம் தேதி கலைஞர் அரங்கத்தில் காலை 10 மணிக்கு நமது தளபதி அவர்களுடைய தலைமையிலே கூட இருக்கிறது. அதிமுக, தேமுதிக உள்ளிட்டு அனைத்து கட்சிகளுக்கும் தங்களுடைய அழைப்பினை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே அனுப்பியிருக்கிறார்கள்.
காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளன. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸை வைத்து கர்நாடக மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசிடம் பேசுவதை விட்டுவிட்டு திமுக இங்கே அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை அந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மதிமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து தினந்தோறும் ஆட்களை தங்களது கட்சியில் சேர்ப்பதாக திமுக நாடகம் நடத்துவதாகவும் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதில் இதற்கு முன்பு அக்கட்சி ஆர்வம் காட்டவில்லை என்பதாலும் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று தெரிவித்தார்.
அனைவரும் ஒன்றாக இணைந்து அனைத்து கட்சிகளும் கட்சி வாச்சரியங்கள், கட்சி கசப்புகள் எல்லாம் மறந்துவிட்டு ஒரே குரலாக எழுவோம் என்று எதிர்கட்சி தலைவர் சொன்னால் அதை முழு மனதோடு வரவேற்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தினந்தோறும் ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டு இந்த கட்சிகள் எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறன எங்களிடம் சேர்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு எந்த அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய யோகியதையும் அடிப்படை தகுதியும் இருக்கிறது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுகுறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் பிபிசியிடம் கூறினார். தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதுவரை தங்களது முடிவை அறிவிக்கவில்லை. இதற்கிடையில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஏற்கனவே பணம் வழங்கப்பட்ட குற்றச்சாட்டில்தான் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அதே வேட்பாளர்களையே இரு கட்சிகளும் அறிவித்திருப்பதால் அந்த தொகுதிகளில் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்று குறிப்பிட்டார்.
இதே வேலையைத்தான் இந்த ரெண்டு கட்சிகளும் அங்கும் செய்ய போகின்றன என்ற அடிப்படையில் இந்த 3 தொகுதிகளின் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் பங்கேற்பதில்லை, தேர்தலை புறக்கணிப்பது என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நேற்றைய தினம் அந்த முடிவு எடுக்கப்பட்டது.
மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளை கொண்ட மக்கள் நல கூட்டு இயக்கம் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக வைகோ அறிவித்தாலும் தங்களுடைய கட்சி இதுகுறித்து முடிவெடுக்கவில்லை என சிபிஎம்மின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் ஊடகம் ஒன்றிடம் கூறியுள்ளார். தற்போது காலியாக உள்ள தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு நவம்பர் 19ஆம் தேதியன்று தேர்தல்கள் நடக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு வேலூர் சிறையில் உள்ள நளினி 25 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துள்ள நிலையில் தன்னை விடுதலை செய்யக்கோரி மகளிர் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் ஒரே பெண் ஆயுள் தண்டனை கைதி தான் என்பதால் தன்னை விடுதலை செய்ய வேண்டுமென ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் நளினி தேசிய பெண்கள் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார். வேலூரில் உள்ள பெண்களுக்கான சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நளினி சிறை கண்காணிப்பாளர் மூலம் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவருக்கு மனு ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தான்தான் இந்தியாவிலேயே அதிக ஆண்டுகள் சிறையில் உள்ள பெண் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2001 ஆண்டுக்கும் 2008 ஆண்டிற்கும் நடுவில் 2500 மேற்பட்ட ஆயுள் தண்டனை கைதிகள் 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருப்பதை நளினி தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை விடுவிக்க வேண்டுமென தமிழக அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருப்பதாகவும் நளினி கூறியுள்ளார். சிறையில் இருப்பவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய தற்போது தமிழ்நாட்டில் அமலில் உள்ள பல்வேறு திட்டங்களின் கீழ் விடுதலையாக தனக்கு எல்லா தகுதிகளும் இருந்தாலும் தான் மட்டும் விடுவிக்கப்படவில்லை என நளினி கூறியிருக்கிறார். ஆகவே இந்திய அரசியல் சாசனத்தின் 72வது பிரிவை பயன்படுத்தி தன்னை விடுவிக்க வேண்டுமென மகளிர் ஆணையத்தின் தலைவருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
முரளிதரன் வழங்கிய தொகுப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். யாழ்ப்பாண மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக கைதான 5 போலீசாரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுகுறித்து மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 5 காவல்துறையினரையும் நவம்பர் 4ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிவான் சதீஸ்கரன் அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் இந்த சம்பவத்தை யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் சிவில் சமூக அமையம் ஆகிய அமைப்புகளும் அரசியல் தரப்புகளைச் சேர்ந்த பலரும் வன்மையாக கண்டித்திருக்கின்றனர்.
சட்டவைத்திய அதிகாரியினுடைய அறிக்கையின் பிரகாரம் இது ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினூடாக இடம்பெற்ற கொலையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் 2 அப்பாவி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. பல்கலைக்கழக சமூகம் இந்த நிகழ்வையிட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்திருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாட்டிலே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதனுடன் தொடர்புடைய இறப்பாக இது காணப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் எந்த வகையிலையும் நியாயப்படுத்தப்பட முடியாதவை. குற்றத்தை மறைப்பதற்கான முயற்சிகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. குற்றம் செய்தது ஒரு தவறு இருக்க குற்றத்தை மறைக்க முற்பட்டது அடுத்த தவறாக இது இடம்பெற்றிருக்கின்றது. அப்பாவி மாணவர்களுடைய உயிர் பலி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இது ஏனைய இடங்களில் இடம்பெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட முடியாதது. ஏனென்றால் சாதாரணமான அப்பாவி பல்கலைக்கழக மாணவர்கள் பலி எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனோட சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறிப்பாக போலீசார் வந்து நியாயபூர்வமான விசாரணைகளுக்கு உட்படுத்தி விடைந்து அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்
என யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் சரவணபவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இறந்த மாணவர்களின் இறுதிக்கிரியைகள் நாளை கிளிநொச்சியிலும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் காரணமாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நிலவிய பதட்டமான சூழ்நிலை இன்று தணிந்திருக்கின்ற போதிலும் யாழ் காவல் நிலையம் பலத்த பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் கலந்து கொள்ள அதிகாரிகள் அழைப்பு விடுத்திருப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரனை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆர் உதயகுமார்.
இந்த அறிவித்தலை அமைச்சரவையின் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். மத்திய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் சிறுபான்மை இனத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர்களும் பெரும்பான்மை இனத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு குழுவாக எல்லா இனத்தையும் சேர்ந்த அமைச்சர்களை அனுப்பினால் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் ஒரு இனம் சார்ந்த அமைச்சரை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளச் செய்வதற்காக அப்புவதற்கு எடுக்கும் நடவடிக்கை ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கையாகவும் இங்கு ஏதோ ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்கு இது வழிவகுக்க கூடியதாகவும் அமையும் என பலரும் சந்தேகம் கொள்ளுகின்றனர். நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் இன ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ இதை பாகுபடுத்தவில்லை. ஏனென்றால் எங்களது இந்த மாவட்டத்தின் இணைத்தலைமைகளிலே இங்கிருக்கின்ற சிறுபான்மையினர் ரெண்டும் அதிலே இருக்கின்றது.
அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது இம்மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பலமாக அமையும் அல்லவா?
ஏற்கனவே இந்த மாவட்டத்திலே ஒருவர் இராஜாங்க அமைச்சராக இருக்கிறார், ஒருவர் பிரதி அமைச்சராக இருக்கின்றார். கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே முதலமைச்சரும் இந்த மாவட்டத்தில் தான் இருக்கின்றார். விவசாய அமைச்சரும் இந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறார். இவர் வருவதனால் எங்களது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் குழப்ப நிலைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. ஏனென்று கேட்டால் அமைச்சரவையில் இருந்து நான் அனுப்பப்பட்டவன் என்ற ரீதியில் தலையிடுவாராக இருந்தால் சுதந்திரமாக எங்களது அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களது தீர்மானங்களை எடுப்பதில் நாங்கள் சங்கடமான நிலையை எதிர்நோக்க வேண்டிய சூழல் உருவாகும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேயர்களே, நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. அது நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.